நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஆஸ்திரேலியாவின் அதிகாரப்பூர்வ வட்டி வீதத்தை 0.35 0.85 அதிகரிப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இந்த அதிகரிப்பு நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் தொடர்பில் பொருளியல் துறையில் பல ஆண்டு அனுபவம் வாய்ந்தவரான பெர்த் நகரைச் சேர்ந்த திரு கோவிந்தராஜன் அப்புவுடன் உரையாடுவோம். வணக்கம் கோவிந்தராஜன் அப்பு அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
ஆஸ்திரேலிய ரிசர்வ் வங்கி வட்டி வீதத்தை நேற்றைய தினம் உயர்த்தியுள்ளது. இதனால் ஆஸ்திரேலிய பொருளாதாரத்தில் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்று முதலில் விளக்க முடியுமா?
கண்டிப்பாக. இப்ப பாத்தீங்கன்னா அந்த சிபிஐன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நுகர்வோர் விலை பணவீக்க விகிதம், அது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவுல உயர்ந்திருக்கு. கடந்த மார்ச் மாதம் காலாண்டுல பாத்தீங்கன்னா 5.1% அது இருந்தது. இன்றைய கணக்குப்படி 6% அது உயர்ந்துள்ளதாக ஆஸ்திரேலிய புள்ளியியல் துறை அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. 6% பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் மிகவும் அதிகமான இதுவா இருக்கு. ஏன்னா சென்ற முறை ரிசர்வ் வங்கி வந்து 25 உயர்த்திய போது பணவீக்கம் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இது அதை மீறி என்னாச்சுன்னா 6% ஏறி போச்சு. ஸோ அதனால வந்து ரிசர்வ் வங்கிக்கு வந்து வேற வழி இல்லாதனால பணவியல் கொள்கை அடிப்படையின்படி 50 நேற்று வந்து உயர்த்திட்டாங்க. சரி, நீங்க வந்து கேட்டீங்க பொருளாதாரத்துல இதனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா கேஷ் ரேட் உயர்த்தும் போது எல்லா வங்கிகளும் கமர்ஷியல் வங்கிகள் வந்து இதை வந்து நடைமுறை கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதன் மூலியமா என்னாகனா எல்லா ஹவுசிங் லோனு கம்பெனிகள் வாங்கின லோனு எல்லாத்துக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஏற்றிடுவாங்க, வட்டி விகிதம் ஏறிடும். ஏறும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து குறிப்பாக வீடு கடன் வாங்கினவங்க அல்லது பர்சனல் லோன் வாங்கினவங்க, கிரெடிட் கார்டு வாங்க லோன் வாங்கினவங்க, கம்பெனி லோன் வாங்கினவங்க, அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் வந்து ஏறி போயிடும். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் வந்து பணவீக்கன்ற ஒரு நிதி சுமையை வேற நம்ம தாங்கிட்டு இருக்கோம். எல்லா மக்களும் இதை வந்து தாங்குறாங்க, எல்லா விலையும் ஏறி இருக்கு. அதன் மூலியமா என்ன ஆகுன்னா மக்களால வந்து வாங்குற சக்தி, அதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து சக்தி இருக்காது, அவங்களோட சேமிப்பும் குறைஞ்சிரும். ஸோ அது வந்து மிக கஷ்டத்தை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும். அடுத்தது வந்து வியாபாரிகளுக்கு வந்து நம்ம போய் வாங்க முடியாம சூழ்நிலை உருவாகும் போது அவங்களுக்கும் வந்து குரோத் வந்து கம்மியாயிடும். அதன் மூலியமா என்ன ஆகும், அவங்களுக்கும் ஒரு ஸ்டாக்னேஷன் வந்து நிற்கும். அதுதான் இந்த பொருளாதாரத்துல உடனடியா நம்ம பாக்குற பாதிப்பு. எனக்கா
சரி, குறிப்பாக இதனால் யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம்?
சரி, இதுல வந்து யாருக்கு லாபம் வரும் யாருக்கு நஷ்டம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நஷ்டம்ன்ற பாக்குற பட்சத்துல வீட்டு கடன் வாங்கினவங்களுக்கு மிகப்பெரிய நிதி சுமையை கொடுத்துரும். ஸோ இப்போ என்ன ஆகும், நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க அல்லது செல்ஃப் ஆக்குபைடு அவங்க சொந்தமாக இருக்கிறதுக்கு வீடு வாங்கியிருப்பாங்க. ஒரு 5 கடன் வச்சிருக்காங்க அப்படின்னால குறைஞ்சது அவங்க அதிகமான இது கட்ட வேண்டியது இருக்கும். ஏற்கனவே கட்டுற இஎம்ஐ போக அதிகமாக கட்டணும். ஸோ இவங்களுக்கு வந்து அது வந்து நல்ல செய்தி கிடையாது வீட்டு கடன் வாங்கினவங்களுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், அதாவது இந்த வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பெரிய கம்பெனிஸ் வச்சுருக்கவங்க அவங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கடன் சுமாய் வந்து அதிகமாகும். இது வந்து திருப்பி அவங்க வட்டியை கட்டணும். வட்டியை கட்டும் போது என்ன ஆகுனா அவங்களுக்கு வருமானம் வந்து அந்த நெட் இன்கம் நம்ம சொல்கிறோம் ப்ராஃபிட்டு அது குறைஞ்சிரும். அது குறையும் போது என்ன ஆகுனா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்க முடியாது, நாட்டுக்கு வந்து வரி கட்ட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். ஸோ அவங்களுக்கும் இது நஷ்டமாக நான் பார்க்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் லோன்ஸ் வாங்கியிருப்பாங்க சில பேர், சில பேர் கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பாங்க, சில பேர் ஷார்ட் டேர்ம் லோன் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே என்ன ஆகும்னா கடனோட வட்டி வந்து இப்போ ஏறி போயிடும். ஏற்கனவே கடன் கட்ட முடியாமல் நிறைய பேர் இருக்கிறதா இப்போ தகவல்கள் சொல்கிறாங்க. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோனில் வந்து அரியர்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஹவுசிங் லோனை வந்து ஃபோர்ட் நைட்லி, அதாவது 15 ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ கட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் சில பேரால் வந்து கட்ட முடியல. அது மாதிரி ஒரு டேட்டா வந்து என்ன சொல்கிறேன், 30-40 வந்து அரியர்ஸ் வச்சு கட்டுறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-5% பேர் இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து அரியர்ஸ் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அதிகமாக இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் அரியர்ஸோட லெவல் வந்து இன்னும் அதிகமாகும். இப்போ 30 டிலே பண்ணி கட்டுறவங்க வந்து இன்னுமே 50 டிலே பண்ணி கட்டுவாங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு நஷ்டம் தான். அப்புறமா பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸு, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கமிஷன் தொகை இதில் குறைஞ்சது, வீட்டோட விலை வந்து இதில் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக நமக்கு நம்ப தகுந்த தகவல்கள் வருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோர் லாஜிக்னு ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட முக்கியமான சிஇஓ வந்து அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. படிப்படியாக இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு வந்து சிட்னி மெல்பர்னில் வந்து வீட்டோட விலை வந்து சென்ற மாதமும் இந்த மாதமும் குறைஞ்சிட்டு வருது. கேன்பராலையும் விலை குறைஞ்சிருக்கு. ஸோ அதுனா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு அவங்களோட கமிஷன் தொகை குறையும். லாபம்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் லாபம் கிடைக்கும், லாபம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வு ஊதிய சேமிப்பு வச்சுருக்காங்க இல்லையா, இப்போ ரிட்டையர்ட் ஆனவங்க சேமிப்பில் வர வருமானம் தான் அவங்களோட செலவுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து சேவிங்ஸில் வந்து வட்டி வாங்கிட்டு இருப்பாங்க பேங்க்லேருந்து, அந்த வட்டி வந்து இப்போ ஏறணுன்னு அவங்களுக்கு கொஞ்சம் வட்டி அதிகமாக கிடைக்கும். ஸோ அது கிடைக்கும் போது என்னாகனா அவங்களோட ஓய்வூதியம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா புதுசா வாங்குறவங்க வந்து வீடு வாங்குறதுக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்க வந்து வீடே வாங்க முடியாம இருக்கு, அவங்களுக்குலாம் ஒரு பெரிய கனவா இருக்கும் வீடு வாங்குறதுன்றது. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட விலை குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேமிப்பு வச்சிருக்காங்க, ஸோ அவங்களுக்குலாம் அது ஒரு இன்சென்டிவ் மாதிரி, நமக்கு ஒரு வட்டி கிடைக்கும் சரி சேமிக்கலாம், இது சேமிப்பை வந்து ஊக்குவிக்கும். இந்த வட்டி அதிகமா இருக்கும்போது சரி இல்ல வட்டியே கிடைக்கலாம் யார் சேமிப்பாங்க, சேமிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது லாபமா நான் பாக்குறேன்.
ரிசர்வ் வங்கி இப்படியாக அடுத்தடுத்த மாதம் வட்டி வீதத்தை ஏற்றி கொண்டே செல்கிறது. கடந்த மே மாதம் 0.35% உயர்த்தியது, இப்போது 0.85% உயர்த்தியிருக்கிறது. இந்த வட்டி வீதம் இன்னமும் உயர்ந்து கொண்டே செல்லுமா?
இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ சென்ற மாதம் அதாவது மே மாதம் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து பணவியல் கொள்கை அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க அவங்களோட வலைதளத்துல. அது வந்து ஃபோர்காஸ்ட்னு நம்ம சொல்றோம். அதாவது எப்படி வந்து இந்த பணவீக்கம் வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் அவங்களே பண்ணியிருக்காங்க ரிசர்வ் வங்கியை. அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜூன் மாசம் 2022 கடைசியில வந்து 5.5%லேருந்து 6% பணவீக்கம் உயரும். இந்த வருட கடைசியில டிசம்பர் மாதம் வந்து 6% அவங்க ஏறலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. நான் இது சொல்றது எல்லாமே வந்து இந்த சிபிஐ நுகர்வோர் விலை பணவீக்க விகிதம் அது சொல்றேன். ஏன்னா இதோட லிங்க் பண்ணி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவங்க ஏற்றுறதும் இறக்குறதும் பார்ப்பாங்க. ஸோ ஜூனில் வந்து அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 4.25% வருது, டிசம்பர் அடுத்த வருஷம் 3.25% குறைஞ்சிட்டு வருது, அதுக்கப்புறம் ஜூன் 24 வந்து 3% குறையும் அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் வருது. இன்னொரு 2 வருஷத்தில் 6% படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 2024 அது குறையும் இந்த பணவீக்கம் அப்படின்றது அவங்களோட ஃபோர்காஸ்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இருக்கும்போது இந்த வட்டி விகிதம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதை வந்து பணவீக்கத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க வட்டி விகிதத்தை இறக்குறதும் ஏற்றுறதும் ரிசர்வ் வங்கி வந்து பண்ணுவாங்க. அதுதான் முக்கியமான பணவியல் கல்வியோட ஒரு முக்கியமான நோக்கமே. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த கேஷ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 வருஷத்துக்கு இது மாதிரி தான் அது ஏறிட்டு போய் போகும். எக்ஸ்பெக்டேஷன் என்ன சொல்றாங்கன்னா வெஸ்பேக்கு இப்போ காம் பேங்க் அப்புறம் லீடிங் பேங்க்ஸ் லீடிங் எக்கனாமிஸ்ட் அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து இது வந்து 1.75 வரைக்கும் போகும் இன்னொரு 12 மந்த்ஸ்க்குள்ள, அதுக்கப்புறம் அது 2.5 வந்து போய் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கேஷ் ரேட் ஏற்றினாங்க அப்படின்னும் போது இன்னொரு 1 வருஷம் அல்லது 2 வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி ஆகுன்றதே எதிர்பார்க்குறாங்க டேனுக்கா. அதுதான் மொத்த பொருளாதார நிபுணர்களோட அதிகபட்சம் அதாவது 90% ஆஃப் தி பீப்புள் வந்து அதை பிலீவ் பண்ணுறாங்க.
இதேவேளை ஏனைய நாடுகள் குறிப்பாக மேற்கத்திய வளர்ந்த நாடுகள் வட்டி வீதத்தை உயர்த்தியதால் அந்த நாடுகளில் ஏற்பட்டுள்ள பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா, அதை பற்றி சொல்லுங்கள்.
இது பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாருக்கும் எழும்புற கேள்விதான், பெருந்தொற்று காலத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா பணவீக்கம் வந்து ரொம்ப அதிக அளவுல உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லயும் வளர்ந்த நாடுலயும் வளர்ந்து பெருசா போயிருக்கு, வளரும் நாடுகள்லயும் இது வந்து பணவீக்கம் வந்து கட்டுப்பட முடியாம அளவுக்கு உயர்ந்திருக்கு. இதனால என்ன பண்ணாங்கன்னா உலக நாடுகளில் இருக்க எல்லா வங்கிகளும் தலைமை வங்கின்னு சொல்றோம் இல்லையா ரிசர்வ் வங்கி, இதுக்கு வந்து என்ன பண்ணாங்க உடனடியாக வட்டி வீதத்தை ஏற்றிருக்காங்க. சரி இது வந்து கட்டுப்படுமா ஏத்தனா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் தான், ஒரு சில கண்ட்ரோலை பண்ணும். இதனால வந்து முழுமைய கட்டுப்படுமா, இதனால பணவீக்கம் வந்து சரியாயிடுமா வட்டி ஏற்றுறதுனாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதனால கொஞ்சம் வந்து கட்டுப்படும், ஒரு சில இதில் கட்டுப்படும். அதுக்கப்புறம் அரசோட நிதி கொள்கைகளை பேஸ் பண்ணி தான் இதை முழுமையா நம்ம கட்டுப்படுத்த முடியும்.
சரி, நிறைவாக பணவீக்கம் தற்போது எதனால் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்படியாக வட்டி வீதத்தை உயர்த்துவதால் பணவீக்கம் கட்டுப்படுமா, உங்கள் கருத்து என்ன?
முக்கியமா பாத்தீங்கன்னா ரேணுகா, இப்ப 1990 வந்து நமக்கு வந்து வளைகுடா போர் ஏற்பட்டது, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈராக் வந்து குவைத் ஆக்குபை பண்ணும் போது எரிபொருளோட விலை வந்து 35% உயர்ந்தது. அன்றைக்கு பாத்தீங்கன்னா உலக அளவுல சர்வதேச சந்தையில வந்து எரிபொருளோட விலை அதாவது க்ரூட் ஆயில் நம்ம சொல்கிறோம் இல்லையா கச்சா எண்ணெய், அதோட விலை வந்து அதிகமாக இருந்தது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உலகமெங்கோ எல்லா ஊர்லேயுமே வந்து இன்ஃப்ளேஷன் பணவீக்கம்ன்றது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இது இருந்தது. அது சரியாகிறதுக்கு வந்து 3 வருஷம் தேவைப்பட்டது. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நிலமை பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த அளவுக்கு பிரச்சனை வேற மாதிரி பிரச்சனை இந்த வருஷம் இப்போ நடந்துக்கிறது. இதில் வந்து எரிபொருள் பெட்ரோல் மின்சாரம் டீசல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஏறி இருக்குது, 25-25% அது ஏறி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டுமான வீட்டு கட்டுமான பொருள் 15% ஏறி இருக்கு. அதனால அந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் நம்ம சொல்கிறோம் அது அதிகமாக இருக்குது. அது அதிகம் போது வீட்டோட மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைஸும் அதிகமாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி பழம் அன்றாட வாங்குற மளிகை சாமான்கள் கிராசரி சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா 15-20% ஏறி இருக்கு. இதுக்கு காரணம்னு மெயினா பாத்தீங்கன்னாக்கா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. கோவிட் பெருந்தொற்று அப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே கம்மியா இருந்தது. பெருந்தொற்று ஆனதுக்கு அப்புறமா டிமாண்ட், அதாவது தேவைகள் அதிகமாக இதோட விலைலாம் வந்து ஏறிட்டே போயிட்டு இருக்கு. மக்களுக்கு வந்து நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, நிறைய சலுகைகள் எல்லாம் கொடுத்ததெல்லாம் வச்சுட்டு பணம் நிறைய சர்க்குலேஷன் இருந்ததுனால இதெல்லாம் விலை ஏற ஆரம்பிச்சுது. ஆனா இது வந்து அதிகமா ஏறி போச்சு. சரி, இதை வந்து கட்டுப்படுத்த முடியுமா, இது வந்து சரியாகுமா, எப்படி பாக்குறீங்க நீங்க கேட்டீங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து ஆஃப் த பட்ஜெட் ஆன் த பட்ஜெட், அதாவது ஆஃப் த பட்ஜெட்னா என்னன்னா அதுல 45 பில்லியன் ஆஃப் த பட்ஜெட்னா எதெல்லாம் வந்து நம்ம இந்த வாட்டி நம்ம தொடர வேணாம், கொஞ்சம் டிலே பண்ணலாம், செலவு பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்கு 45 பில்லியன் அவங்க அரசாங்கம் வந்து குறைக்கிறாங்க. இந்த வருஷம் செலவு பண்ண வேணான்னு ஆன் த பட்ஜெட்னா இந்த வருஷம் நம்ம செலவு பண்ண வேண்டிய தொகையில 18 பில்லியனை வந்து செலவு பண்ண வேண்டாம். இப்போ செலவு பண்ண வேணான்னு சொல்லும் போது பணத்தோட புழக்கம் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இதுவும் ஓரளவுக்கு கட்டுப்படும். இது பாத்தீங்கன்னா இது ஒரு லாங் ஜேர்னி தான். இது வந்து உடனடியா இந்த மாசம் ஏற்கனவே வந்து உடனே குறைஞ்சிருமான்னு சொல்ல முடியாது. படிப்படியா இன்னொரு 2-3 வருஷத்துக்குள்ள, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோவைத் வர 3 வருஷம் ஆச்சுன்னு. ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து உலகத்துல எக்கனாமிக்ஸ் என்ன ப்ரீட் பண்றாங்கன்னா இன்னும் 2 வருஷம் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்னோட ஒப்பீனியனும்.
மிக்க நன்றி கோவிந்தராஜன் அப்பு அவர்களே, தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி ரேணுகா.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.